நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடுறதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த கழிவுகளை சிறந்த முறையில் மேலாண்மை செய்யணும், அந்த கழிவுகளை வந்து மற்ற உபயோகமான வழிகளில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு. அதில் வந்து இந்த கழிவுகள்லேருந்து, அது பண்ணை கழிவுகளாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற கழிவுகளாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலை கழிவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துல இருந்துமே ஆற்றல் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆற்றல் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த வகையிலெல்லாம் பயன்படும், எந்தெந்த கழிவுகளை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரி நிறைய விவரங்கள் சொல்றதுக்காக இருக்காங்க. வாங்க, இப்போ அவங்கள சந்திச்சு நம்மளுடைய சந்தேகங்களெல்லாம் கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் மேடம். கழிவுகள்லேருந்து ஆற்றல் உற்பத்தியை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆற்றல் உற்பத்திக்கு இல்லை ஆற்றல் தேவைக்கு நம்ம அதிக அளவில் மின்சாரத்தையும் திரவ எரிபொருளையும் நம்பி தான் இருக்கிறோம். இப்போ இந்த மின்சார பற்றாக்குறைகளும் இந்த திரவ எரிபொருளுமே குறைந்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் தான் இப்போ நம்ம அதர் சோர்சஸ், அதாவது மாற்று உபயோகமாக சூரிய ஆற்றலையும் காற்றாற்றலையும் வந்து நம்ம நம்பிட்டுருக்குறோம். எவ்வளோ தான் காற்றாற்றலும் சூரிய ஆற்றலையும் நம்ம நம்பி இருந்தாலும் நம்மகிட்டே இருக்கிற ஒரு பொருளை வைத்து நம்ம வந்து உயிர் சக்தியை வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்ம ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு எளிதான முறையாக இருக்கும். அந்த அளவில் பார்த்திங்கன்னா தான் இந்த உயிர் எரிவாயு தயாரித்தல் அப்படிங்கிறது, இந்த உயிர் எரிவாயு தயாரித்தல் வந்து நம்ம அதற்காக உள்ள மூலப்பொருள்களை வந்து கழிவுகளாக இருக்கிறதுனால, கழிவுகளும் அதிக அளவில் நம்மிடம் கிடைக்கிறதுனால அந்த கழிவுகளை வைத்து நம்ம நல்ல ஒரு உயிர் எரிவாயுவை வந்து தயாரிக்க முடியும். அது நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களுக்கும் ஒரு சிறந்த தொழில்நுட்பமாக இருக்கிறதுனால இந்த உயிர் எரிவாயுவை நம்ம அதிக அளவு, ஏன்னா அதாவது நுண்ணுயிரிகள் வந்து எல்லா இடத்துலையுமே அது நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த நுண்ணுயிரிகளை வைத்து நாம் அவற்றை பயன்படுத்தி ஒரு நல்ல எரிபொருளை வந்து நம்மளால் வந்து தயாரித்து கொள்ள முடியும். ஏன்னா கழிவுகளும் இருக்கின்றது, நுண்ணுயிரிகளும் இந்த வாயுமண்டலத்தில் அதிக அளவு இருக்கிறது. அதனால் இந்த நுண்ணுயிரிகளை, தகுந்த நுண்ணுயிரிகளை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த கழிவுகளிலிருந்து நல்ல ஒரு எரிவாயுவை, அதாவது ஆற்றல் மிகுந்த நம்ம எரிவாயுவை தயாரிக்க முடியும். இந்த எரிவாயு வந்து மற்ற ஆற்றல் சக்திகளை விட அதிக அளவு நன்மைகளையும் கொண்டிருக்கிறதுனால நம்ம கிராம நகர்ப்புறங்களில் வந்து இந்த உயிர் எரிவாயு திட்டத்தை வந்து அதிக அளவில் வந்து நமக்கு மேம்படுத்தலாம். அது பற்றி நம்ம இப்போ இந்த எரிவாயுவினை எப்படி தயாரிக்கிறது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம்.
முதல்ல எரிவாயு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமது கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிர்கள் வந்து பிராணவாயு இல்லாத நிலையில், அதாவது ஆக்சிஜன் இல்லாத நிலையில் கழிவுகளிலிருந்து அங்கக பொருள்களை சிதைத்து சில வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி அங்கக பொருள்கள் எல்லாம் பிளக்கப்பட்டு அதனால் உருவாகக்கூடிய குளுக்கோஸ் போன்ற பொருள்கள் உருவாகும் பொழுது அதிலிருந்து எரியாற்றல் உள்ள ஒரு வாயு கலவை உருவாகுது. இந்த எரிவாயு கலவையில் பார்த்திங்கன்னா மீத்தேன் அப்படிங்கிற ஒரு வாயு 55 முதல் 65 விழுக்காடு இருக்குது. இந்த மீத்தேன் வாயு எரியும் பொழுது ஒரு நீல நிற சுடர் கிடைக்கும். இது வந்து நமது வீட்டில் நம்ம எல்பிஜி யூஸ் பண்ணும் பொழுது எப்படி அந்த நீல நிறச்சுடர் கிடைக்குதோ அதே போல் இந்தோட நீல நிறச்சுடரும் இருக்கும். இதோடைய தன்மை இன்னொன்று என்ன பார்த்தோன்னா, இதுவும் பாத்திரத்தில் ஒரு கறி பிடிக்காத தன்மை உள்ளதாக இருக்கிறதுனால இந்த எரிவாயு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆற்றலாக நமக்கு இப்பொழுது உபயோகத்தில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆற்றல் தேவையில் 6வது இடத்துல இருக்குது. இது உலக அளவில் பார்த்தோன்னா அது 3.6% இருக்குது. ஒவ்வொரு வருடமும் பார்த்தோன்னா ஆற்றல் தேவை வருஷத்துக்கு 48% அதிகரிக்கிறது. அப்படி அதிகரித்துக்கிட்டே இருந்தால் கூட கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா இந்த ஆற்றல் வந்து சென்றடைகிறதே கிடையாது. உலகில் வந்து இந்தியா 2வது மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் இதோடைய நகரமயமாதலினுடைய பாதிப்பாலும் பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் எண்ணெய் இறக்குமதி அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்களும் கொள்கை வைப்பவர்களும் கணக்கிட்டிருக்காங்க. சராசரியாக ஒரு நாளுக்கு 5.6 மில்லியன் பேரல் அப்படிங்கிற அளவில் வந்து எண்ணெய் உபயோகம் இருக்கும் அப்படின்னும், இதில் 94% வந்து எண்ணெய் இறக்குமதியை சார்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து நமது பொருளாதாரத்தையே வந்து மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன சொல்லணும்னா, நாம் வந்து நம்மளுடைய சக்தி தேவையை பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்னா அந்த பூர்த்தி செல்லக்கூடிய முறைகள் வந்து ஒரு நிலைத்த தன்மையுடையனையாக இருக்கணும். இதை மனதில் கொண்டு தான் வந்து அரசாங்கம் இந்த உயிர் வாயு எரிவாயு திட்டத்தினை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்கு.
இப்போ எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இந்த உயிர் எரிவாயு தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த முடியும்?
எந்தெந்த கழிவு எல்லாம் மண்ணில் இட்டோம்னா அது வந்து மக்குமோ அந்த மாதிரி மக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையுமே கொண்டு நம்ம இந்த உயிர் எரிவாயுவை தயாரிக்கலாம். உதாரணமாக பார்த்தோம்னா கால்நடை கழிவுகள், கோழி கழிவுகள், நகர திடக்கழிவுகள், நகர திரவ கழிவுகள், அது கூட தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய திட திரவ கழிவுப் பொருட்கள், அதாவது எந்த கழிவில் வந்து அங்கக பொருள்கள் வந்து அதிகம் இருக்குதோ அந்த எல்லா கழிவுகளையுமே கொண்டு நம்ம உயிர் எரிவாயுவை தயாரிக்க முடியும்.
இந்த உயிர் எரிவாயு தயாரிப்பதோட முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
எரிவாயு தொழில்நுட்பங்கிறது வந்து தற்போது உலகில் அனைத்து நாடுகளோட கவனத்தையுமே ஈர்த்துள்ளது. ஏன்னு பார்த்தோம்னா இது ஒரு மரபுசாரா ஆற்றலை வந்து மரபுசார் ஆற்றலாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல தொழில்நுட்பமாக இருக்கிறது. மேலும் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை கொண்டு நம்ம இந்த எரிவாயு தயாரிக்கிறதுனால தான் அனைத்து நாடுகளுமே வந்து இதன் மேல் ஒரு கவனம் செலுத்தி வருது. விலங்குகள் மற்றும் வேளாண் கழிவுப்பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி நம்ம எரிவாயு உற்பத்தி செய்வதனால இயற்கை மூலங்களும் பாதுகாக்கப்பட்டு சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்பட்டு வருது. வளர்ந்து வரும் நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த எரிவாயு தொழில்நுட்பத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் என்னென்னா எரிபொருள் மற்றும் இயற்கை உரம் ஆகியன கிடைக்கிறது. மேலும் எரிபொருள் செலவு அதனால் குறையுது. அப்புறம் வேளாண் நிலங்களினோட உற்பத்தியும் அதிகரிக்கப்படுகிறது. இதனால் என்னென்னா இயற்கை வளங்கள் வந்து அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ அருகாமையில் கிடைக்கக்கூடிய எரிபொருள்கள் பார்த்திங்கன்னா திறன் குறைந்த உலைகளில் எரிக்கப்படுவதனால குறைந்த ஆற்றல் தான் பெறுது. அதனால் உரத்தன்மையும் இல்லாமல் போகுது. ஆனால் இந்த எரிவாயு தொழில்நுட்பம் மூலம் நம்ம வீட்டு உபயோகத்திற்கு வந்து ஒரு எரிபொருளும் பாசன இயந்திரங்களை இயக்குவதற்கும் மற்றும் பல வேலைகளுக்கு ஆற்றலாகவும் இந்த கரிம உரங்களாகவும் நம்ம இந்த எரிபொருளை வந்து பயன்படுத்திகிட்ருக்குறோம்.
சரிங்க, இந்த உயிர் எரிவாயுங்கிறது வந்து மண்ணில் போட்டால் மக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேருந்துமே இது எரிவாயு உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது சாதாரணமாக அந்த மக்கக்கூடிய பொருட்கள், அதாவது நம்ம கழிவுகளாக போடக்கூடிய பொருட்கள் இல்லைங்களா, இந்த கழிவுகளுடைய பங்கு உயிர் எரிவாயு உற்பத்தியில் எந்த அளவுக்கு இருக்குங்க?
இப்போ பார்த்தோம்னா மனித செயல்பாடுகள்னால நம்ம அதிக அளவில் கழிவுகளை வந்து சுற்றுச்சூழலை இடுறோம். இந்த சுற்றுச்சூழல் கழிவுகளை வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து அதை உட்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான கழிவுகள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை இடும் பொழுது சுற்றுச்சூழல் மாசுபாடுக்கு வந்து ஒரு காரணியாக இந்த கழிவுகள் இருக்கின்றன. இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நபருக்கு வந்து தேவையான ஆற்றல் வந்து ஒரு வருஷத்துக்கு 200 கிலோவாட், அதாவது ஒரு மணிக்கு 200 கிலோவாட் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருக்கோம். இதை வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அது மிக மிக குறைவு. ஏன்னா அந்த நாடுகளில் வந்து தேவை பார்த்திங்கன்னா 10,000 கிலோவாட் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிட்டுருக்கோம். இன்னும் நமது கிராமப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஆற்றலை பற்றிய அறிவியல் வந்து இன்னும் நமக்கு தெரியாமல் தான் இருக்குது. அதனால் கிராமப்புறத்தில் என்ன பண்ணுறாங்க, 89% ஆற்றல் வந்து கால்நடை கழிவுகள், தாவர கழிவுகள், வனக்கழிவுகள் மற்றும் விறகுகள் மூலம் எதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்களோ அதிலிருந்து தான் பெறப்பட்டு வருது. ஆனால் என்னென்னா பின்பற்றக்கூடிய முறை வந்து சரியான முறையாக இல்லாமல் இருக்குது. ஏன்னா இதோடைய வெப்பமாற்றுத்திறன் இந்த மற்ற முறைகளின் மூலம் வந்து கிடைக்கிறது மிக மிக குறைவு. இப்போ சமையலுக்கு நம்ம விறகு தான் சார்ந்திருக்கிறோம் அப்படின்னா காடுகள் அழிக்கப்பட்டு அதனாலேயும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் பெறுகின்றன. இந்த மாதிரி பொருள்களை விட்டுட்டு சரியான ஒரு விஞ்ஞான ரீதியில் வந்து இந்த கழிவுகளை நம்ம வந்து மறுசுழற்சி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியும் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த எரிசக்தி உற்பத்தியை வந்து உள்ளடக்கியது தான் இருக்கும். இந்த மாதிரி காரணங்களால் தான் நம்ம வந்து இந்த கழிவுகளை ஒரு தகுந்த விஞ்ஞான முறையில் வந்து நம்ம மறுசுழற்சி செய்து இந்த ஆற்றலை பெற்றோம் அப்படின்னா சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். அதற்கு மேலும் வந்து என்னென்னா நல்ல ஒரு சிறந்த எரிபொருளும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ கழிவுகளோட இதை பற்றி கேட்டிங்க, அதாவது கழிவுகள் எந்தெந்த கழிவுகளை வச்சு நம்ம பண்ணலான்னு. இப்போ சாணக்கழிவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பார்த்தோன்னா 832 மில்லியன் டன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது உற்பத்தி ஆகுது இந்திய அளவில். அதிலிருந்து மட்டும் பார்த்திங்கன்னா 38 to 67 மில்லியன் மெகாவாட்ஸ் மின்சாரம் வந்து தயாரிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு சிறந்த ஒரு பொருளாக வந்து இந்த சாணக்கழிவுகள் இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோழிக்கழிவுகள், அது என்னென்னா இந்திய அளவில் வந்து 225 மில்லியன் டன் இருக்குது. அதிலிருந்து நம்ம 8.2 மில்லியன் மெகாவாட் அளவு வரைக்கும் மின்சாரத்தை வந்து தயாரிக்க முடியும். அதே தமிழ்நாட்டில் நம்ம கணக்குப்படி பார்த்தோன்னா சாணக்கழிவுகள் வந்து 27 மில்லியன் டன்னும் கோழிக்கழிவுகள் வந்து 6.3 மில்லியன் டன்னும் இருக்குது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா 2.2 மில்லியன் மெகாவாட்ஸும் 1.8 மில்லியன் மெகாவாட்ஸ் மின்சாரத்தையும் நம்ம வந்து அந்த அளவுலேருந்து தயாரிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நகர திடக்கழிவுகள் நம்ம இந்தியாவிலிருந்து பெறக்கூடிய இந்த நகர கழிவுகளிலிருந்து மட்டுமே நம்மளால் வந்து 1000 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். இந்த மாதிரி கழிவுகள் அதிக அளவு ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மையை வந்து அதில் கொண்டிருக்கு. அதனால் இந்த கழிவுகளை நாம் நல்ல முறையில் உபயோகப்படுத்தி இந்த எரிவாயுவை தயாரிக்க முடியும்.
மேடம், இப்போ கழிவுகள் பற்றி சொல்லும்போது இந்த சாணம் மாட்டு சாணத்துலேருந்து இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியும், கோழி கழிவுலேருந்து இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்லாம் விவரங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ நகர்ப்புற கழிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டொமஸ்டிக், அதாவது அந்த வீட்டு உபயோகத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் இருக்குது, தொழிற்சாலை கழிவுகள் இருக்குது. இப்போ இந்த தொழிற்சாலை கழிவுகள்லேருந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு, ஏன்னா இப்போ மற்ற மக்கக்கூடிய பொருள்கள்லேருந்து எடுக்க முடியும் அப்படிங்கும்போது தொழிற்சாலையிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் அந்த அளவுக்கு மக்கிற தன்மை இருக்குமா? அதுலேருந்து நம்ம எரிவாயு உற்பத்தி பண்ண முடியுமா?
இப்போ பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்குன்னு ஒரு சரியான ஒரு எரிவாயு தயாரிப்பு முறைகள் இருக்கிறதுனு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து தொழிற்சாலைகள் அதிக அளவு உருவாகிட்டுருக்கு. அந்த தொழிற்சாலைகள், ஏன்னா தொழிற்சாலைகள் இல்லைனா ஒரு நாட்டின் முன்னேற்றம் வந்து கிடையாது. அதே அளவுக்கு வந்து தொழிற்சாலைகள் வந்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கும் ஒரு காரணிகளாக இருக்குது. ஏன்னா அதிலிருந்து வெளியேறக்கூடிய திட திரவ கழிவுகள், இதில் என்னென்னா சில காரணங்களால், ஏன்னா பொருளாதாரம் தான் அனைத்திற்குமே ஒரு தடையாக இருக்குது. அந்த தடைகளால் என்னென்னா சரியாக சுத்திகரிக்கப்படாமல் வந்து அதை நம்ம நீரோடைகளில் வந்து அந்த கழிவுகள் வந்து கலந்து பொதுமக்களிடையே ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு வந்து மிகவும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த ஆலைகளிலிருந்து வரக்கூடிய திரவ கழிவுகள் பார்த்திங்கன்னா அதிக அளவுலேயும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஆலைக்கழிவோட தன்மையும் பார்த்திங்கன்னா தனித்தனி தன்மையாக இருக்குது. அதனால் வந்து நிறைய தொழில்நுட்ப பராமரிப்பு சிரமங்கள் வந்து அதில் சுத்திகரிக்கிறதுல இருக்குது. ஆனால் இதற்கு வந்து வழிமுறைகள் எல்லாம் வந்து மிகவும் இருக்குது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா அதை காற்றேற்றுதல் முறையும் சொட்டு முறையில் வடிக்கும் நுட்பம், அதாவது ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் இருக்குது. இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை நம்ம வந்து ஆலை கழிவுகளை சுத்திகரிக்க பயன்படுத்தும் பொழுது என்னென்னா நிறைய சக்தி மற்றும் பணம் வந்து தேவைப்படுகிறது. அதனால் இந்த முறைகளையெல்லாம் பின்பற்றாமல் இந்த முறைகளுக்கு மாற்றாக இப்போது ஆலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய திட திரவ கழிவுகளை சுத்திகரிக்கிறதுக்கு தான் எரிவாயுவை உற்பத்தி செய்யும் முறையை, அதாவது காற்றில்லா நிலையில் நொதிக்கும் பாக்டீரியாக்களின் மூலம் மீத்தேன் வாயுவை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் வந்து இப்பொழுது எல்லா தொழிற்சாலைகளிலுமே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளில் முதலில் வந்து இது ஒரு சிறந்த சுத்திகரிப்பு முறையாக இருக்கும். அதாவது எரிவாயு உற்பத்தி என்பதை விட இது வந்து ஒரு சிறந்த சுத்திகரிப்பு முறை. இதனால் என்னென்னா அங்கக பொருட்களோட அளவை குறைந்து எரிவாயு உற்பத்தியும் அதிகமாகிறது. அதனால் இங்கே இரண்டு லாபங்களை நாம் அடைகிறோம். சுத்திகரிப்போட திறனும் வந்து 70 முதல் 80 வரை அதிகமாகிறது இந்த காற்றுள்ள முறையில் சுத்திகரிக்கிறத விட. அது கூடவே வந்து நமக்கு இந்த எரிவாயும் வந்து கிடைக்கிறது. மேலும் இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய திட கழிவுகளும் மிக குறைந்த அளவே தான் வரும். ஆனால் மற்ற காற்றேற்றுதல் முறையில் பண்ணும்பொழுது அதிக அளவு திட கழிவுகளும் அதில் கிடைக்கும். ஆனால் இந்த காற்றில்லா முறையில் எரிவாயு உற்பத்தி செய்யப்படும் பொழுது அது ஒரு சிறந்த சுத்திகரிப்பு முறையாக இருந்து மிக குறைந்த அளவிலேயே திட கழிவுகளை வந்து உருவாக்குகிறது.
ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். அதாவது இப்போது நம்ம வளர்ந்து வர்ற நம்ம நாட்டில் வந்து தொழிற்சாலைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அப்போ அந்த தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதற்கான முறைகள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்ம சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இந்த தொழிற்சாலைகளையும் சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியும். ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த மாதிரி முறைகளெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுற அந்த உயிர் எரிவாயு அப்படிங்கிறது நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற, அதாவது நம்ம இயற்கை மூலங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எரிவாயுவுக்கு சமமாக இருக்குமா? அந்த அளவு ஆற்றல் கிடைக்குமா?
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரிவாயுவை, நம்ம இந்த உயிர் எரிவாயுவை வந்து மற்ற எரிபொருளோடு நல்லாவே ஒப்பிடலாம். நம்ம தயாரிக்கிற இந்த உயிர் எரிவாயு அதோடய எரித்திறன் பார்த்திங்கன்னா 4713 கிலோ கலோரிஸ் இருக்கும். அதனுடைய வெப்பத்திறன் வந்து 60%, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயனுள்ள வெப்பம்னு பார்த்திங்கன்னா 2828 கிலோ கலோரிஸாகவும் இருக்கும். அது வந்து இப்போ நம்ம நார்மலாக உபயோகப்படுத்தக்கூட மண்ணெண்ணெய் கூட அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய எரித்திறன் வந்து அதிகம், அதாவது 9122 கிலோ கலோரிஸ். அதோடைய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா 4561. அதோடய வெப்பத்திறன் வந்து 50 தான் இருக்கும். ஆனால் விறகும் பார்த்திங்கன்னா அதுக்கும் சமமாக 4708 தான் வந்து அதோடைய கிலோ கலோரிஸ் அதோடைய எரிதிறன். ஆனால் வந்து அதோடைய பயனுள்ள வெப்பம்னு பார்த்திங்கன்னா 814 தான் வந்து நமக்கு கிடைக்குது. அதையே நம்ம மின்சாரத்து கூட கணக்கு போடும்பொழுது பார்த்திங்கன்னா மின்சாரத்தோட எரிதிறன் வந்து மணிக்கு இந்த கிலோவாட்டுன்னு பார்த்தோன்னா அதோடய எரிதிறன் வந்து 860 கிலோ கலோரிஸ் தான் கிடைக்கிறது. ஆனால் அதோடைய பயனுள்ள வெப்பமும் பார்த்திங்கன்னா 602 தான். ஆனால் இந்த கனமீட்டர் எரிவாயு பார்த்திங்கன்னா அதோடைய எரிதிறன் வந்து மிகவும் அதிகமாக 4713, அதோடய வெப்பத்திறன் வந்து அதிக அளவாக 60%, பயனுள்ள வெப்பம் 2828 இருக்குது. இந்த எரிவாயுவில் வந்து அதிக அளவு மீத்தேன், அதாவது 55%-65% மீத்தேன் அளவு அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய எரிதிறன் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நார்மலாக நம்மளுடைய சமையல் எரிவாயு, நம்ம எல்பிஜி சிலிண்டர், அதாவது அந்த பியூட்டேன் எரிவாயுவை உபயோகப்படுத்தும் பொழுது நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த விபத்துக்களை எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா நம்ம இந்த எரிவாயு வைத்து சமைக்கும் பொழுது இது மிகவும் பாதுகாப்பான ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம சிலிண்டருக்கு வந்து காத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்புறம் எரிவாயு இருப்பை வந்து தொட்டியின் மூலம் கணக்கெடுவது வந்து ரொம்ப வந்து சுலபம். ஏன்னா பார்த்தாலே எவ்வளவு அளவு இருக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். எல்பிஜி சிலிண்டரை வச்சு நம்ம பியூட்டேன் எரிவாயுவை வந்து சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த எரிவாயு வச்சு பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறது கூட, சமயத்துக்கு விளக்கரிக்கவும், என்ஜின்களை வைக்கிறதுக்குமே நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு மிக முக்கியமான இது வந்து கழிவுகளை வைத்து, ஒரு அங்க கழிவுகளை வைத்து நம்ம செய்கிறதுனால இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உரம் வந்து ஒரு சிறந்த உரமாக இருக்குது. இது வந்து அந்த காட்டில்லா முறையில் நொதிக்கப்பட்டு வெளியில் வர்றதுனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உரம் வந்து ஒரு சிறந்த இயற்கை உரமாக நம்ம வயல்களுக்கு இடலாம். ஏன்னா அந்த உரமும் வந்து ஒரு சிறந்த சத்து நிறைந்த ஒரு உரமாக வந்து இருக்குது. அப்புறம் அதில் வேறு எந்த ஒரு கலை விதைகளற்ற உரமாக இருக்கும் காட்டில்லா முறையில் நொதிக்கிறதுனால. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எந்த தீமை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எதுவுமே வந்து அதில் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பலன்கள் வந்து அதில் இருக்குது. அப்புறம் ஒவ்வொன்றும் என்னென்னா, சாதனம் கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் செலவே ஒன்றும் அப்படின்னு கிடையாது இல்லையா. ஏன்னா வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கக்கூடிய கழிவுகளை வைத்து தான் நமக்கு வந்து மூலப்பொருளே இங்கே கழிவாக இருக்கிறதுனால அதை வைத்து எரிவாயுவை தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு செலவு வந்து நமக்கு கிடையாது.
சரிங்க, இப்போ வந்து மற்ற அதாவது விறகு மண்ணெண்ணெய் நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற அந்த இயற்கை எரிவாயு இது எல்லாத்துக்கூடையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட இந்த கழிவுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய எரிவாயு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் என்னென்னாக்கா இப்போ நமக்கு வந்து சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இதில் முடியுமா? இப்போ வந்து சிலிண்டரில் வந்து கொண்டு வந்து சப்ளை பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அல்லது சேமித்து வைக்கிறதுக்கோ வழி இருக்குங்களா?
அதாவது என்னென்னா, எரிவாயு கலன்லேருந்து எரிவாயு வந்து நுண்ணுயிரினால் உற்பத்தி செய்யப்படுது. அப்படி உற்பத்தி செய்யப்படுறதுனால நுண்ணுயிரிகள் வந்து எப்பவும் கழிவுகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து வாயு உற்பத்தி ஆகி அந்த கொள்கலனில் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதோட உபயோகத்தை பொறுத்து தான் வந்து அந்த கொள்கலனோட அழுத்தம் வந்து மாறுபடும். இப்போ வாயுவை தொடர்ந்து உபயோகிக்க முடியாத நிலையில் பார்த்திங்கன்னா எரிவாயு கலனில் அதனுடைய அழுத்தம் வந்து அதிகரிக்கும். அதோடய உற்பத்தியை நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து தொடர்ந்து அதனுடைய வேலையை செய்து அந்த எரிவாயுவை வந்து உற்பத்தி செய்துக்கிட்டே இருக்கும். இப்போ பியூட்டேன் எரிவாயு, அதாவது எல்பிஜி சிலிண்டர் பார்த்திங்கன்னா திரவ நிலையில் சிலிண்டரில் சேமிக்கப்படுது. அதனால் அதிக கொள்ளளவு வாயுவை வந்து நம்மளால் சிறிய சிலிண்டரில் வந்து சேமித்து வைக்க முடியும். ஆனால் எரிவாயுவில் பார்த்திங்கன்னா மீத்தேன், கரியமிளவாயு மற்றும் ஏனைய வாயுக்களும் கொஞ்ச அளவுக்கு கலந்துருக்கிறதுனால அதை வந்து திரவமாக வந்து சீக்கிரமாக மாற்ற முடியாது. அதனால் இப்போதுள்ள நிலைமையில் பார்த்திங்கன்னா வாயுவை வந்து குறைந்த செலவில் பயனுள்ள எளிய முறையில் சேமித்து வைக்க முடியாத நிலை வந்து இருக்குது. அதனால் அப்பப்போ எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுது அதிக அளவு நம்ம இந்த கழிவுகளை இட்டு அதிக அளவுக்கு எரிவாயுவை வந்து உற்பத்தி செய்துக்கிட்டு மீதி நேரத்தில் நம்ம இடக்கூடிய பொருளினோட அளவை வேணால் குறைச்சி அதிக தேவை இருக்கும் நேரத்தில் வந்து நம்ம கழிவு அதிகமாக இட்டு அதிக அளவில் வந்து எரிவாயுவை தயாரித்து கொள்ளலாம்.
இப்போது இந்த மாதிரி இந்த எரிவாயு தயாரிக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது?
பொதுவாக இதனுடைய நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மரபுசாரா எரிசக்தி. அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்களை கொண்டு தயாரிக்கக்கூடியது. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கழிவு சுழற்சி, கழிவுகளை வைத்து நம்ம இந்த எரிவாயு தயாரிக்கப்படுறதுனால சுற்றுச்சூழல் மாசுபாடு வந்து குறையுது. காற்றற்ற முறையில் கழிவுகளை நொதுக்கி வைக்கிறதுனால கழிவுகளிலிருந்து நோய்களை உருவாக்கக்கூடிய நுண்கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு களை விதைகளும் அகற்றப்படுகின்றன. அதனால் கிடைக்கக்கூடிய உரம் தன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா, அதோடைய நிலைத்த தன்மையோடும் பயிருக்கு பாதுகாப்பான ஒரு இயற்கை உரமாகவும் இருக்கிறது. சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுங்கிறத விட பயிருக்கு இது பாதுகாப்பான ஒரு இயற்கை உரமாக இருக்குது. அப்புறம் சுற்றுச்சூழலோட வெப்பமேற்றும் தன்மை வந்து பார்த்திங்கன்னா, கரிமிளவாயுவோட மீத்தேனுக்கு வந்து 21% வந்து அதிகம். கரிமிளவாயுவையும் மீத்தேன் வாயுவையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த மீத்தேன் வாயு இருக்குது, அதாவது இந்த உயிரெரிவாயு இருக்குது, 21 கரியமிளவாயுவை விட சுற்றுச்சூழலுக்கு வெப்பமேற்றம் தன்மை அதிகம். இந்த மாதிரி எரிபொருளாக தயாரித்து நாம் உபயோகப்படுத்துறதுனால உலக வெப்பமயமாதல் குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பெரிய நவீன சாதனங்களோ கடினமான ஒரு தொழில்நுட்பங்களோ வந்து இதுக்கு தேவையில்லை. அதனால் வந்து அனைவராலும், கிராமப்பகுதி மக்களும் வந்து இதை வந்து அதிக அளவில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இது இருக்கிறது.
நன்றி மேடம். உயிர் எரிவாயு எந்த வகையில் நம்ம சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விவரங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இந்த இயற்கை மூலங்கள், எரிபொருளுக்கான இயற்கை மூலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வர சூழ்நிலையில் நமக்கு வந்து மேடம் சொன்ன மாதிரி சூரிய ஆற்றல் இருக்குது, காற்றினுடைய ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறோம், அது மூலமாக சக்தி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னாலும், இந்த உயிர் எரிபொருள் அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழலை வந்து நல்ல சுத்தமானதாக பாதுகாப்பானதாக வச்சுக்கிறதுலையும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மேடம் அவங்க சொன்ன வழிமுறைகளை பின்பற்றலாம். அவங்க சொன்ன இந்த வழிமுறைகளுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கலாங்க. மற்றும் ஒரு சுற்றுச்சூழல் பற்றிய நிகழ்ச்சியில் வேற கருத்துக்களோட சந்திக்கலாங்க. வணக்கம். நூற்றி 107.4 MHz நமது நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே.